நெஞ்சுக்கு நீதி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 2019 ஹிந்தியில் வெளியான ஆர்டிகல் 15 அப்படின்ற படத்தோட ரீமேக். ஸோ அந்த படத்தை இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா தமிழில் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கச்சுள்ளையில் ஒரு மூணு பெண்கள் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த மூணு பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க. வெறும் 30 ரூபாய் வந்து சம்பளம் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதுக்காக அந்த முதலாளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மூணு குழந்தைங்களையும் ரேப் பண்ணுறாரு. ரேப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரை கொலை பண்ணிடுறாரு. ஒரு பொண்ணு வந்து அதுலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணு வந்து தேடுறதுக்காக அவங்க இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அது யாருமே வந்து சீரியஸாக வாங்கிக்கல. அந்த ஒரு பெண்ணை வந்து உதயநிதி வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாரா, அண்ட் அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமைக்கு அவர் வந்து நியாயம் வாங்கி கொடுக்குறாரா அப்படின்றதான் இந்த படத்தோட முழுக்க முழுக்க கதை. அண்ட் அது மட்டும் இல்லை, படத்தில் நிறைய கருத்து பேசியிருக்காங்க. முக்கியமாக ஆர்டிகல் 15 அப்படின்னா என்ன அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமகனான ஒருத்தரை வந்து நம்ம வந்து அவங்களோட ஜாதியோ இல்லை அவங்க மதமோ அவங்களோட பிறப்பிடமோ இல்லை அவங்க பேரோ கலரோ இது எதுவுமே சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது. அதை மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு இந்த படத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் வந்து நிறைய மிஸ்டேக்ஸும் இருந்தது, நிறைய ப்ளஸ்ஸும் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்டிங் வச்சு போயிடலாம். ஆக்டிங் வந்து உதயநிதி வந்து எப்போவுமே வந்து அவர் என்னால் அவரால் எவ்வளோ நடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அவர் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து ஒரு சட்டிலான ரோல் தான், ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை அவர் பண்ணியிருந்தார். அதை தாண்டி குறிஞ்சி அப்படின்ற ஒரு பெண் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போதே நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக ஒரு பாவமாக பார்க்குற மாதிரி இருந்தது. அவங்களோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் ஆரி அர்ஜுனன் அவருமே வந்து கொஞ்ச நேரம் கேமியோ ரோல் பண்ணியிருந்தார். அவரோட ரோல்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராளியான ஒரு ரோல் அப்படின்னே சொல்லலாம். அதே தாழ்த்தப்பட்ட குணத்தை சேர்ந்தவங்க. அவரோட ரோலுமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் ஆக்டிங் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து ஒரு போலீஸாக வந்து நடிச்சிருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கெட்ட போலீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் எனக்குலாம் கோவம் வருது, அவனை தூக்கி போட்டு நாலு அடி அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுது. நடிப்பு வயசு வந்து படத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாகவே பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீனை வந்து ரொம்ப அழகாக நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லலாம் வந்து படத்தில் பார்த்திங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து காவா க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், குப்பை வாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப இயல்பாக அவங்க பண்ணுறத அப்படியே நேச்சுரலாக வந்து காமிச்சிருந்தாரு. அந்த கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபருக்கு தான் போய் சேரும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ரூலுமே இருக்கா, அதை வந்து ஆக்சுவலாக எனக்கு அது தெரியாது, இந்த படத்தின் மூலமாக நான் அதை கற்றுக்கிட்டேன். உதயநிதி சொல்லுவார், சாக்கடைலாம் க்ளீன் பண்ணுவாங்களே அதில் வந்து மனுஷங்க உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணவே கூடாதான் அப்படின்னு ஒரு ரூலே இருக்குது. அதை மீறி பண்ணால் அவங்கள தண்டிக்கலாம், இது சட்டத்துலேயும் இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே சில இடங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்துச்சு, ஏன் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுத்தி நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய காட்சிகளை சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப எளிதாக காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல கூட ஒரு ஷாட் இருக்கும், அதாவது அந்த காணாம போன பெண் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குல்ல, பாம்போட இதில் வீட்டில் அதாவது பாம்பு கொகை சொல்லுவாங்களா என்னமோ, ஒரு பாம்பு வந்து ஒரு மரத்தில் இருக்கும் அதில் இருப்பாங்க. ஸோ அதை காமிச்ச விதம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தை காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. அதோட பெனிஃபிட் வந்து இல்லை அதோட சிறப்பு வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபருக்கு தான் போய் சேரும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படத்தில் திரைக்கதை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சியான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாமே. வந்து நம்ம வந்து சோஷியல் கருத்துக்களை வச்சு நிறைய கருத்துக்கள் நிறைஞ்ச ஒரு படம் இது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்தில் வந்து வசனம் வந்து ரொம்பவே முக்கியம். அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல வசனம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து காணாமல் போன தங்கச்சியை தேடுறதுக்காக குறிஞ்சி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அப்போ உதயநிதி வந்து கேட்பாரு, ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதுதான் அவங்க தப்பு பண்ணல, அப்ப ஏன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பாம்பெல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து குறிஞ்சி சொல்லுவாங்க, பாம்பு வந்து அது சாதாரண பாம்பு தான் சார், சார பாம்பு, அதை விட இங்கே கொடூரமான விஷயம்லாம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் டைரக்டர் வந்து ஒரு சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு விஷ பாம்பு தான் அந்த பெண்ணை வந்து காப்பாற்றிட்டு இருக்கோம், அந்த பாம்பு கூட இருக்கும்போது கூட அவள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாள், ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மனிதர்கள் கூடலாம் இருக்கும் போது நம்ம யாருமே வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது நம்மனா அந்த இனத்தை சேர்ந்தவங்க, ஸோ அவங்களுக்கு நடந்த கொடுமையை ரொம்ப தெளிவாக ரொம்ப நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காரு. அண்ட் படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங், நிறைய சீனுக்கு என்ன அப்படின்னா டக் டக் டக்குன்னு கட் ஆகிற மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட்டாச்சு. ஓகே, இந்த சீன் ஏன் இப்படி போச்சு அப்படின்றத கொஞ்சம் லேட்டாக நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் பொறுமையாக காமிச்சிருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. அதனால் நிறைய இடத்துல கட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கிறிஸ்பாக இருந்ததுனால வந்து இது ஒரு ஸ்லோவாக மூவ் ஆகிற கதை அப்படின்றனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம், பட் ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்கிரிப்டாக இருந்தனால அது அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. அண்ட் மியூசிக், மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக படத்தில் வந்து பாடல்களில் ஒரு பாடல் தான் இருந்தது, அந்த பாடல் பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் சில சோகமான சீன்கள்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மியூசிக் வந்து மாசா வருது. ஸோ இப்போ நம்ம சோகமாக தானே ஃபீல் பண்ணோம், அப்போ அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் மைல்டாக தானே இருக்கணும், ஏன் வந்து இவங்க வந்து மாசா காட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்திலையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஈக்குவலாக பண்ணல அப்படின்னாலும் ஓரளவுக்கு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள், ஏன்னா படத்தில் நிறைய கருத்துக்களை பேசியிருக்காங்க, நிறைய நம்மளுக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து பிடிச்சிருந்தது, அதை நான் வேறு விதமாகவும் பார்த்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா அங்கே வந்து ஃபுல்லாக கேஸ்ட்டை பற்றி தான் படத்தில் ஃபுல்லாக பேச்சு ஓடிட்டே இருக்கும். அப்போ வந்து உதயநிதிக்கிட்ட எல்லா ஒருத்தர் கேட்பார், மயில்சாமி கேட்பார், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னா யார் தான் சார் ராஜாவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்பார். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அதுக்கு வந்து உதயநிதிக்கு புரியல, ஆமாம் கரெக்ட் தானே அந்த கேள்வி, எல்லாருமே ஈக்குவல்னா அப்போ யார் ராஜாவாவா? ஸோ உடனே இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி கேட்பார். ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க எல்லாருமே ஈக்குவல் நினைக்கிற ஒருத்தன் தான் ராஜாவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், உண்மையான ஒரு விஷயம் தான், ஒருத்தர் வந்து யோசிச்சா மட்டும்தான் அது வந்து செயல்பாடில் வரும். ஆனால் அதை வந்து உதயநிதிக்கே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னும் போது அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னும் இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னா என்னதான் நிறைய பேர் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அண்ட் நானும் வந்து ஹீரோயினை பற்றி சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா அவங்க வந்து படத்தில் வந்து ரொம்ப பதிவு பண்ணுற நேரத்துக்கு அவங்க வந்து வரல, சும்மா அப்பப்போ 2 மினிட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இதில் அவங்களுக்கு கொடுத்துருந்த ரோலை அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்குது, என்ன அப்படின்னா உதயநிதி வந்து ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தவர், அதாவது ஃபாரினில் இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அந்த அவர் பேச அந்த இங்கிலீஷ் ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், அது வந்து ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவரா இவர் அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான், நீங்களும் போய் மறக்காமல் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.